நம்ம ஆஸ்திரேலியா. படைப்பவர் ரைஸ்.
அது ஒரு நடுராத்திரி. தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி அம்மா எந்திரிச்சு கிச்சனுக்கு வர்றாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. தன்னுடைய 17 வயசு மக சோத்தில் சாஞ்சவாறு உட்காந்துக்கிட்டு தலையை குனிஞ்சு அழுதுகிட்டே இருக்கிறான். என்ன ஏதுன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லலை. ஐ எம் சாரி, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், ஐ எம் சாரி, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வேறு எதுவும் பதில் சொல்லலை, சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாயிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டையும் கூட்டிக்கிட்டு அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு, அதாவது 17 வயசு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே அந்த பொண்ணிட்ட பேசி பரிசோதித்த டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கிறது பேனிக் அட்டாக் அல்லது திடீர் பதட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணு வந்து HSC படிக்கிறார், நல்ல புத்திசாலி தான். ஆனால் அவளுடைய பேரண்ட்ஸு பார்வையில் வந்து அவள் பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து அந்த பொண்ணுடைய அண்ணன் ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து ரொம்ப சின்சியரான படிப்பாளி. அவன் HSC-ல நிறைய ஏற்றார் வாங்கி இப்போதைக்கு காமர்ஸ் அண்ட் லா அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கிறான். ஸோ எப்போவுமே வந்து அண்ணனோட கம்பேர் பண்ணி அவங்க பழகிட்டாங்க. இந்த பொண்ணு 11வது வகுப்பு படிக்கிற வரைக்கும் நல்ல புத்திசாலி தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் அந்த படிப்போடு சேர்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு பொழுதுபோக்கும் இருந்துச்சு. அது என்ன? இந்த வீடியோ கேம்ஸ் ஏதாச்சும் புதுசாக வந்தால் அதை நல்லா பார்த்து ரசிச்சுட்டு அதை பற்றி விமர்சனம் எழுதுவாள் வெப்சைட்டுகளில். அதில் அவளுக்கு ஒரு சிறு வருமானமும் வர ஆரம்பிச்சிட்டு அது பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து டைக்வாண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காப்பு கலை இருக்கு தானே, அது நல்லா படித்து அதில் தேர்ந்து சின்ன குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டா. அதுலேயும் நல்ல வருமானம் கிடச்சிச்சு, அதுவும் பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம்தான். இவளுடைய அப்பா வந்து ஒரு அக்கௌண்டன்ட், அம்மா வந்து சைல்டு கேர் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே 15 வருஷத்துக்கு முன்னாடி சைனாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறினாங்க. பொதுவாக நமக்கு தெரியும் சைனாவில் ஒரே குழந்தை கொள்கை இருந்துச்சு அப்போ. அப்புறமா அங்கே வந்து இந்த பொருளாதார சுதந்திரம் அவ்வளோ கிடையாது. இந்த மாதிரி காரணங்களால் இங்கே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல கடினமாக உழைப்பாங்க, இங்கே உள்ள வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா உழைப்பாங்க, அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவங்க அதுக்கு மேலே தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கிறதுலையே வந்து நல்ல செலக்டிவ் ஸ்கூலில் போகணும், அல்லது வந்து இருக்கிறதுலேயே நல்ல கோர்ஸ் பண்ணணும், நல்ல யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினைப்பாங்க குழந்தைங்க. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூஷன் சென்டருக்கு அனுப்புவாங்க. குழந்தைகள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தங்களுடைய ஆசாபாசங்களையும் நேரத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. என்றைக்கு இந்த பொண்ணு HSC நுழைஞ்சாலோ அன்னைக்கு சடார்னு இவளுடைய அந்த வீடியோ கேம்ஸ்லாம் கட் ஆயிட்டு, விமர்சனம் எழுதுறதும் கட்டு, வருமானமும் கட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு டைக்வாண்டோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா இல்லையா, அதுவும் கட் ஆகுது. எல்லாமே திடீர் திடீர்னு கட் ஆகுது. ஏன்னா இயர் 2 போயிட்டா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சனிக்கிழமை ஒரு டியூஷன் சென்டரில் வேற சேர்த்து விட்டாங்க. இது வரைக்கும் அவன் டியூஷன் போனதே கிடையாது, இப்போ புதுசாக ஒரு டியூஷன் சென்டருக்கும் போக ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் எங்கே அவன் திருப்பியும் வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருவாளோ ஒன்று பயந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதுக்கும் தடை விதிச்சிட்டாங்க. ஸோ பல வகையிலையும் வந்து அவளுடைய வாழ்க்கை வந்து ஒரு தலைகீழாக மாறிட்டு சடாரன்னு. இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இருந்துச்சு அவளுக்கு. இந்த விஷயங்களுக்கு அவளுடைய எதிர்ப்பை தெரிவிக்க முயற்சி பண்ணாலும் அது எடுபடலை. இந்த வேளையில் துரதிருஷ்டவசமாக COVID-19 பிரச்சனையினால் அப்பாவுக்கு வேலையும் போகுது. அதனால் அப்பாவுடைய கவனமும் இந்த பொண்ணு மேலேயே விழுது. ஒரு புது கண்ணாடி வழியாக சூரிய வெளிச்சம் வந்து நம்ம ஒரு பொருள் மேலே எப்படி குவிக்க முடியுமோ அந்த மாதிரி ரெண்டு பேருடைய கவனமும் இந்த பொண்ணு மேலே குவியுது. அது கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி ஆகிடுது. ஸோ அதனாலேயும் ஒரு ப்ரெஷர் அந்த பொண்ணுக்கு வர ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வந்து அவளுடைய நடவடிக்கைகளை வந்து அண்ணனுடைய நடவடிக்கைகளோட கம்பேர் பண்ணி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்மளை பொறுத்தவரை HSCங்கிறது வந்து குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வகுப்பு, ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து அதுக்கு ஒரு கசாயம் மாதிரி கசக்க ஆரம்பிச்சிட்டு இதை வந்து அம்மா கிட்ட சொன்னாலும் அப்பா கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அது அவ்வளவா புரியலை. என்ன ஆயிட்டு மெல்ல மெல்ல இந்த பேனிக் அட்டாக் வந்து அவளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிட்டு திடீர்னு நெஞ்சில் பாரமாக உணர்றா, நெஞ்சி வந்து இதயம் வந்து படபடன் துடிக்க ஆரம்பிக்குது. இதை வந்து முதல்ல அம்மா கிட்ட சொன்ன உடனே அம்மா வந்து ஏதோ அவள் படிக்காமல் இருக்கிறது சாக்கு போக்கு சொல்கிறான்னு நினச்சிட்டு தட்டி கழிக்கிறாங்க. வேறு யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அதனால் இந்த இதோடைய தீவிரம் அதிகமாகி முதல்ல சொன்ன மாதிரி அந்த கிச்சனில் நடந்த சம்பவத்துடைய நிலைமைக்கு தள்ளப்படுறா. பேனிக் அட்டாக், திடீர் பதட்டம் அப்படின்னா என்ன? பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிகுறி, அது நோயல்ல. அந்த அறிகுறி வந்து சில பதட்ட நோய்களில் வரக்கூடியது. என்னென்ன பதட்ட நோய்களில் அது வரும்? பேனிக் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு பதட்ட நோய் இருக்குது. அதுன்னா என்ன? பேனிக் டிசார்டர் அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பேனிக் அட்டாக் வருவது. உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து ஷாப்பிங் சென்டருக்கு போனால் அந்த க்ரௌடை பார்த்த பிறகு மூச்சு திணறல் வந்துருமோன்னு சொல்லி பயந்து பேனிக் அட்டாக் வரும். அதுக்கு பேர் பேனிக் டிசார்டர். அதில் வரக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் பேனிக் அட்டாக். அடுத்தது வந்து PTSD, போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர், தீவிர மனக்காயத்தால் வரக்கூடிய பதட்ட நோய். அதில் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து பேனிக் அட்டாக். அடுத்தது என்ன? ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிசார்டர், பொதுவான பதட்ட நோய். இது வந்து ஒரு மைல்டான பதட்ட நோய். சில பேருக்கு வந்து அதாவது எப்படின்னா அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க, எல்லாரையும் மேலே மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எப்போவுமே ஒரு மைல்டான ஆங்ஸைட்டி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிசார்டர். அவங்களுக்கு திடீரென்று பேனிக் அட்டாக் வரலாம். அடுத்தது என்னென்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மன அழுத்தம், டிப்ரெஷன், அதுலேயும் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸை பேனிக் அட்டாக் வரலாம். இன்னும் சில நோய்களில் பேனிக் அட்டாக் வரலாம். பொதுவாக இந்த நாலு பதட்ட நோய்களில் வரக்கூடிய ஒரு சிம்டம் தான் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக்கை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போனால், பேனிக் அட்டாக்னு ஒரு வார்த்தையில் சொன்னால் கூட அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் சேர்ந்தது தான் பேனிக் அட்டாக். என்னென்ன சிம்டம்ஸ்? திடீரென்று நெஞ்சில் வந்து ஒரு பாரமாக உணர்றது, திடீரென்று இதயம் வந்து படபடக்கிறது, அதிகமாக துடித்து படபடக்கும். அது நமக்கு தெரியும். பொதுவாக இதயம் துடிக்கிறது நமக்கு தெரியாது அல்லவா, ஆனால் இது வந்து தெரியும். அப்புறம் வந்து வேர்த்து கொட்டும், விரல் நுனிகளில் வந்து ஒரு நம்னஸ், மச மச அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங், அப்புறம் கைகாலில் நடுக்கும், மூச்சு திணறல் ஏற்படும், சில பேருக்கு தலை சுத்தும். முக்கியமாக எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான ஒரு சிம்டம் என்னென்னா இனம் புரியாத பயம் ஏற்படும், இம்பண்டிங் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து தாம் இறந்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. சில பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டோன்னு பயப்படுவாங்க. சில பேர் வந்து தன்னுடைய மனக்கட்டுப்பாடை நாம் இழந்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க. இதுக்கு பேர் இம்பெண்டிங் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்ந்தது தான் பேனிக் அட்டாக். பேனிக் அட்டாக் வந்து திடீர்னு ஏற்படுவதனால அது நமக்கு ரொம்ப பயத்தை கொடுக்கும். முதல் முறையாக ஏற்படும் போது ரொம்ப பெரிய பயத்தை கொடுக்குறதுனால நம்ம பொதுவாக வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். அங்கே என்ன பண்ணுவாங்க? டாக்டர்கள் வந்து முதல்ல ECG எடுப்பாங்க. எதுக்கு ECG எடுக்கிறாங்க? ஏன்னா ஹார்ட்டில் உள்ள பிரச்சனைகள்னாலையும் இந்த சிம்டம்ஸ் வரலாம். ஸோ ஹார்ட் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ECG எடுப்பாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்டு ஏன் எடுக்கிறாங்கன்னா சில உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். உதாரணமாக அனீமியா, இரத்த சோகையிலையும் இந்த மாதிரி பால்பிட்டேஷன்ஸ் வரலாம். அல்லது ஹைப்பர் தைராய்டிசன் சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பி இருக்கு இல்லையா, அது அதிகமாக சுரந்தாலும் இந்த மேற்கூறிய சிம்டம்ஸ், சில சிம்டம்ஸ் வரலாம். அதனால் உடல் உபாதைகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பேனிக் அட்டாக்ங்கிற டயக்னோசிஸை பண்ணுவாங்க. அப்படி அவங்க பேனிக் டிசார்டர் ஆர் பேனிக் அட்டாக் இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டேன்னா பேஷண்ட்டை பேசி அதுக்குரிய சூழ்நிலை அவருக்கு இருக்குதா, அவர் வாழ்க்கையில் பேனிக் அட்டாக் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குதான்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருந்ததுன்னா அவருக்கு ஆறுதல் சொல்லி அவர் டயக்னோசிஸையும் சொல்லி அவரை வந்து ஒரு மனநல ஆலோசகரையோ அல்லது மனநல மருத்துவரையோ பார்க்க சொல்லி ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதுதான் பொதுவாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் நடக்கும். நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்ன வேணுன்னா, பேனிக் அட்டாக்ங்கிறது வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு அறிகுறி. அது ஒரு சிம்டம், பதட்ட நோயின் சிம்டம். அது என்ன நோயின்னு சொல்லி அறிஞ்சு அந்த நோய்க்கும் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு நல்ல ஒரு மனநலப்பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.
படைத்தவர் ரைஸ்.